பொது காலம் நான்காம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை. இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையா இருக்கின்றதே? இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளை இடுகின்றார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே.
எனது அருமை அன்புள்ளங்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கும் வரிகள் இவை. மக்கள் இயேசுவை வியந்து பேசும் இந்த வரிகள் இன்றைய நம் சிந்தனைகளை வழிநடத்துகின்றன. அதிகாரம், பணி என்ற சொற்களின் பல உள்பொருட்களை இன்றைய வாசகங்கள் பேசுகின்றன. அன்பு நெஞ்சங்களே, அதிகாரம் என்ற சொல்லை கேட்டதும் இன்றைய உலகை தங்கள் அதிகாரத்தால் ஆட்டிப்படைக்கும் ஒரு சில தலைவர்களின் உருவங்கள் நமது நினைவுகளில் தோன்றியிருக்கலாம். இந்த தலைவர்கள் தலைமை பணி, அதிகாரம் ஆகிய சொற்களுக்கு தவறான இலக்கணம் வகுத்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் இவர்களை நமது ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் பேசி வருவதால் தலைமை பணி, அதிகாரம் என்றாலே இப்படித்தான் இருக்குமோ என்ற சந்தேகமும் கலக்கமும் நமக்குள் உருவாகின்றன.
ஆன்பு நெஞ்சங்களே, உலகில் இன்று 195 நாடுகள் உள்ளன. இவற்றில் அரசு தலைவர்களாகவும் பிரதம மந்திரிகளாகவும் பணியாற்றுவோரின் எண்ணிக்கை ஏறத்தாழ 300 இருக்கும். இவர்களில் உலகினரின் கவனத்தை அடிக்கடி ஈர்ப்பது ஒரு சில நாடுகளின் தலைவர்களும் பிரதமர்களும் மட்டுமே. ஊடகங்களால் மீண்டும் மீண்டும் வெளிச்சமிட்டு காட்டப்படும் இந்த தலைவர்கள் தங்கள் ஆணவத்தால் தொடர்ந்து தவறுகள் செய்வதை ஊடகங்கள் பேசி வருகின்றன. பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி, அதாவது அதிகாரம் கேடு விளைவிக்கின்றது, முழுமையான அதிகாரம் கேட்டினை முழுமையாக விளைவிக்கின்றது என்ற ஆங்கில கூற்றின் எடுத்துக்காட்டுகளாக வாழும் இத்தலைவர்களை எண்ணி வெட்கமும் வேதனையும் அடைகின்றோம்.
அன்பு இதயங்களே, தலைமை பணிக்கு தவறான எடுத்துக்காட்டுகளாக விளங்கும் இந்த தலைவர்களிலிருந்து நமது கவனத்தை திருப்பி ஒரு நல்ல தலைவரை பற்றி சிறிது நேரம் சிந்திப்போம். இந்தியாவில் திரிபுரா மாநிலத்தின் முதல் அமைச்சராக 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருவாளர் மாணிக் ஷோர்கார் அவர்களை பற்றிய விவரங்கள் நம்மை ஆனந்த அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. சொந்த வீடோ, காரோ, செல்லிடப்பேசியோ இல்லாதவர் இந்த முதலமைச்சர். பாதுகாப்பு படை ஏதுமின்றி மாநிலத்தில் வலம் வருபவர். வங்கிக் கணக்கில் இவரிடம் உள்ள தொகை எவ்வளவு தெரியுமா? ரூபாய் 10,000 குறைவு. அன்பு இதயங்களே, ஜனவரி 26 இந்தியா குடியரசு நாளை கொண்டாடிய போது பல தலைவர்கள் தாங்கள் கனவு காணும் இந்தியா எப்படிப்பட்டது என்று தங்கள் உரைகளில் முழங்கியிருப்பர். இந்த நேரத்தில் 2017 ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர நாளன்று மாணிக் ஷோர்கார் அவர்கள் தான் காண விளையும் இந்தியாவை குறித்து அழகான உரை ஒன்று வழங்கினார். அவர் வழங்கிய உரையிலிருந்து ஒரு சில வரிகள் இதோ.
வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவின் பாரம்பரிய கருவூலம். மத சார்பற்ற நிலையே இந்தியாவை ஒன்றுபட்ட நாடாக இதுவரை இணைத்து வந்துள்ளது. ஆனால் இன்று மத சார்பற்ற நிலை தாக்கப்பட்டு வருகின்றது. மதம், ஜாதி, சமுதாயம் ஆகியவற்றின் பெயரால் தேசிய உணர்வு தகர்க்கப்படுகின்றது. இந்த நாட்டை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரிய நாடாக மாற்றவும், பசுக்களை பாதுகாக்கின்றோம் என்ற பெயராலும் மக்களின் உணர்ச்சிகள் தவறான முறையில் தூண்டிவிடப்படுகின்றன. நாட்டை அழிக்கும் இந்த சதித்திட்டங்களுக்கு எதிராக உண்மையான நாட்டுப்பற்று கொண்ட அனைவரும் இன்று உறுதியெடுக்க வேண்டும்
என்று திரிபுரா மாநில முதலமைச்சர் உரை வழங்கினார். அவரது உரையை இந்திய தொலைக்காட்சியும் வானொலியும் ஒளி ஒலி பரப்ப மறுத்துவிட்டனர். அன்பு இதயங்களே, இறைவாக்கினருக்கு உரிய துணிவோடு இன்றைய இந்தியாவின் உண்மை நிலையை தோலுரித்து காட்டிய மாணிக் ஷோர்கார் அவர்களைப் போல இறைவாக்கினர்களாக வாழும் பல தலைவர்கள் உலகில் இருக்கத்தான் செய்கின்றனர். உலக ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்காமல் பணியாற்றும் இத்தகைய தலைவர்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, இறைவாக்கினர் என்ற பொறுப்பை ஏற்பவர் எத்தகையவராயிருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. மறைநூல் அறிஞரை போலன்றி தனிப்பட்ட ஓர் அதிகாரத்துடன் இயேசு கற்பித்தார் என்று இன்றைய மார்க்கு நற்செய்தியின் அறிமுக வரிகள் நமக்கு சொல்கின்றன. இயேசுவின் போதனை மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. அது மட்டுமல்ல, அவர்கள் அதுவரை கேட்டிராத ஓர் அதிகாரத்துடன் அந்த போதனை ஒலித்தது. இயேசுவுக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? இந்த கேள்விக்கு விடையளிப்பதற்கு முன் இயேசுவின் அதிகாரம் எத்தகையது என்பதை புரிந்து கொள்வது நல்லது.
அன்பு இதயங்களே, அதிகாரம் என்று நாம் தமிழில் பயன்படுத்தும் சொல்லுக்கு இணையான ஆங்கிலச் சொல் அத்தாரிட்டி. இந்த சொல்லுக்கு ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இரு வேறுபட்ட அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் வகை அர்த்தம் நாம் வழக்கமாக பயன்படுத்தும் சக்தி, பதவி, நிறுவனம் என்ற அர்த்தங்களில் ஒலிக்கின்றது. இரண்டாவது வகை அர்த்தம்தான் நாம் இன்று குறிப்பாக சிந்திக்க வேண்டியது. இதில் அத்தாரிட்டி என்ற வார்த்தைக்கு The power to influence others, especially because of one's commanding manner or one's recognized knowledge about something, என்று அர்த்தம் தரப்பட்டுள்ளது. அன்பு இதயங்களே, இந்த இரண்டாவது அர்த்தத்தை வார்த்தைகளால் விளக்குவதற்கு பதிலாக ஒரு கற்பனை காட்சியின் வழியாக புரிந்து கொள்ள முயல்வோம். உலகத் தலைவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு கூட்டத்தை கற்பனை செய்து கொள்வோம். கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்குள் ஒவ்வொரு தலைவரும் நுழையும் போது அவர்கள் பெயர்கள் அறிவிக்கப்படும். அவர்களை சுற்றி மெய்காப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகள் என்று பலர் வருவார்கள். அந்த தலைவரை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கரவொலி எழுப்ப வேண்டியிருக்கும்.
அந்நேரம் அந்த அரங்கத்தினுள் அன்னை தெரேசா, காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, அப்துல் கலாம் அல்லது மக்களின் மனங்களில் உயர்ந்த இடம் பிடித்திருக்கும் ஓர் உன்னத மனிதர் வருகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவரை பற்றி அறிவிப்புகள் தேவையில்லை. அவரை சுற்றி பலர் நடந்து வரவும் தேவையில்லை. அவர் அங்கு நுழைந்ததும் அந்த அரங்கத்தில் உருவாகும் மரியாதை தனிப்பட்ட வகையில் இருக்கும். அங்கிருப்போர் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் எழுந்து நிற்பார்கள். கரவொலி எழுப்புவதற்கு பதில் அவரை கையெடுத்து கும்பிடுவார்கள். இதுதான் உள்ளூர உருவாகும் மரியாதை. இந்த மரியாதைக்கு காரணம் அந்த மாமனிதர் நம் உள்ளங்கள் மீது கொண்டிருக்கும் அதிகாரம். இந்த அதிகாரம்தான் அத்தாரிட்டி என்ற வார்த்தைக்கு தரப்படும் இரண்டாவது வகையான அர்த்தம்.
இந்த இரண்டாவது வகையில் மற்றொரு அம்சமும் அடங்கியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒருவர் பெற்றுள்ள ஆழமான அறிவு, அந்த அறிவின் அடிப்படையில் அதை பற்றி பேசுவதற்கோ எழுதுவதற்கோ அவர் தன்னிலேயே பெறும் அதிகாரம். இது இந்த இரண்டாவது அர்த்தத்தில் பொதிந்துள்ள மற்றொரு அம்சம். பல ஆண்டுகள் பல்லாயிரம் சோதனைகளை மேற்கொண்டு மின்விளக்கை உருவாக்கியவர் தாமஸ் ஆல்வா எடிசன். மின்விளக்கை பற்றி பேச இவரை விட யாருக்கு அதிகாரம் இருக்க முடியும்? எடிசன் அவர்கள் எந்த ஒரு பள்ளியிலும் பயின்றதாக தெரியவில்லை. கல்வி பயிலவே அருகதை இல்லை என்று வீட்டுக்கு அனுப்பப்பட்ட அவர் தன் சொந்த படைப்பாற்றல் கொண்டு 1000க்கும் அதிகமான கண்டுபிடிப்புகளை உலகறியச் செய்தார். தன் கண்டுபிடிப்புகளை பற்றி பேசும் அதிகாரமும் அவர் பெற்றிருந்தார்.
அன்புரைஞ்சங்களே, அதிகாரம் என்பது நாம் தினமும் சந்திக்கும் ஒரு மனித அனுபவம். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், தீர்க்க முடியும். நமது குடும்பங்களில் ஆரம்பித்து உலக நாடுகளின் பேரவைகள் வரை அதிகாரம் பல வடிவங்களில் வெளிப்படுகின்றது. போட்டியிட்டு பெறும் பதவிகள் வழியே ஒருவருக்கு கிடைக்கும் அதிகாரம் நிரந்தரமானது அல்ல. மாறாக உன்னதமான பண்பு அல்லது உயர்ந்த அறிவு இவற்றைக் கொண்டு ஒருவர் உருவாக்கிக் கொள்ளும் அதிகாரம் அவர் வாழ்நாள் முழுவதும் தொடரும். இந்த அதிகாரத்தில் ஆணவம் இருக்காது. அடுத்தவரை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஆவல் இருக்காது. ஒருவர் சுயமாக தனக்குள் வளர்த்து கொள்ளும் இந்த அதிகாரம் உள்மன சுதந்திரத்தை தரும். உண்மைகளை பேச வைக்கும். அது கேட்பவர்களையும் சுதந்திரமடையச் செய்யும். உண்மையை நோக்கி அவர்களை வழிநடத்தும்.
அன்பு இதயங்களே, இயேசுவின் அதிகாரம் இந்த வகையைச் சேர்ந்தது. அவர் எந்த ஒரு குருவிடமோ பள்ளியிலோ பயிலவில்லை. இறைவனை பற்றி தான் வாழ்வில் ஆழமாக உணர்ந்து தெளிந்தவற்றை அவர் மக்களிடம் பகிர்ந்து கொண்டார். எனவே அவர் சொன்னவை மக்களை வியப்பில் ஆழ்த்தின. அதுவரை சட்ட நூல்களிலிருந்து மனப்பாடம் செய்தவற்றை சொல்வது போல் மறைநூல் வல்லுநர்கள் போதித்த பாடங்களுக்கும் இயேசு தன் சொந்த அனுபவத்தில் கண்டுணர்ந்த உண்மைகளை சொன்னதற்கும் வேறுபாடுகள் அதிகம் இருந்தன. கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை இயேசு ஆழமாக உணர்ந்ததால் அவர் இந்த அதிகாரத்தோடு போதித்தார்.
கடவுளால் அனுப்பப்படும் இறைவாக்கினர்களின் இயல்பை பற்றி இன்றைய முதல் வாசகம் நமக்கு விளக்குகின்றது. மோசே துவங்கி இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர்களாக தலைவர்களாக பலர் இருந்தனர். அவர்களில் பலர் அரியணைகளில் அமர்ந்து அதிகாரம் செலுத்தவில்லை. பலர் பரிதாபமான நிலையில் வாழ்ந்தனர். ஆனாலும் இறைவன் பெயரால் பேசுகின்றோம் என்ற அந்த அதிகாரம் ஒன்றே அவர்களை துணிவுடன் செயல்பட வைத்தது. இந்த இறைவாக்கினர்களின் முழு வடிவமாக இறை வாக்காகவே வந்த இயேசு அதிகாரம் என்ற சொல்லுக்கு இன்னும் பல புதிய இலக்கணங்களை தந்தார்.
என தருமை அன்புள்ளங்களே, நாம் வாழும் இந்த நாட்களில் அதிகாரம் என்பதன் உண்மையான இலக்கணத்தை தன் சொல்லாலும் வாழ்வாலும் சொல்லித் தருபவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இவர் 2013 மார்ச் 19 புனித யோசேப்பு திருநாள் அன்று கத்தோலிக்க திரு அவையின் தலைமை பணியை ஏற்றார். அந்த திருப்பலியில் அவர் வழங்கிய மறைவுரை அதிகாரம் என்ற சொல்லுக்கு ஆழமும் அர்த்தமும் தந்தது. தலைமைத்துவம் ஒரு பணியே அன்றி பதவியோ அதிகாரமோ அல்ல என்பதை தெளிவாக்கினார் திருத்தந்தை. இதோ திருத்தந்தை ஆற்றிய அந்த மறை உரையிலிருந்து ஒரு சில எண்ணங்கள்.
பணிபுரிவதே உண்மையான அதிகாரம். இந்த பணியில் தன்னை முழுவதும் இணைத்து சிலுவையில் இறுதியில் இணைவதே திருத்தந்தையின் அதிகாரம். சிறப்பாக வறியோர், வலுவிழந்தோர், சமுதாயத்தில் எவ்வகையிலும் முக்கியத்துவம் பெறாதோர் திருத்தந்தையின் பணியில் முதலிடம் பெற வேண்டும். அன்புடன் பணிபுரிபவர்களால் மட்டுமே அகிலத்தை பாதுகாக்க முடியும்.
அன்பு நெஞ்சங்களே, குடும்ப பொறுப்புகளில் ஆரம்பித்து அரசியல், மதம், சமுதாயம் என்று பல துறைகளிலும் பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவரும் அதிகாரம் என்பதை சரியான கண்ணோட்டத்தில் நோக்குவதற்கு இன்றைய வாசகங்கள் பெரிதும் உதவுகின்றன. அயலவரை அடக்கி ஆழ்வதால் அல்ல, மாறாக நமக்குள் நாமே வளர்த்து கொள்ளும் உன்னத பண்புகளால் மற்றவர்களின் நன்மதிப்பை நாம் பெற வேண்டும் என்று இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த வழியில் வாழ நாம் இறை அருளை மன்றாடுவோம்.
ஆண்டவரின் அருள் ஆண்டை அறிவிக்க அன்பினால் அனைவரையும் ஆட்கொள்ள, ஆண்டவரின் அருள் ஆண்டை அறிவிக்க அன்பினால் அனைவரையும் ஆட்கொள்ள, அவனிலே உமதரசி எழுப்பிட, அவனிலே உமதரசி எழுப்பிட, அருள் தந்து என்னை இன்று அனுப்புமே இயேசுவே, அருள் தந்து என்னை இன்று அனுப்புமே, நீயாக நான் மாற நிதமுந்தன் பணி செய்ய ஆக்குவாய் தேவா.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.